சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 33.
நம்பர்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் பணிந்து நமது ஞான குருவாகிய வைகுண்ட தேவர் திருவடிகளை உச்சிமேல் சுற்றி உண்மை விளக்கத்துக்கூடாக நமக்கு தத்துவ அறிவை தருகின்ற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை போற்றி இந்நூலுக்கு பெருமையான முறையிலே உரை செய்து நம்மை வழிநடத்துகிற ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களையும் பணிந்து
பக்கம் 149 அம்பலத்தான் ஆடலை அறிந்து வழிபடும் பேர் பெற்றவர் கூத்தப்பெருமானின் எடுத்த பொற்பாதத்தில் தம் அன்பை வைத்தவர் நிலத்தின் மேல் நெடுங்கிடையாய் விழுவர் பின்பு திருக்கூத்தினை காண வேண்டி எழுவர் தம்மையே தாம் மறந்து விடுவர் தற்பெருமை என்பது அவர்களுக்கு எங்கே இருக்கும் அகுது அறவே கெட்டொழியும் கையும் தலைமிசை புனை அஞ்சரியன கண்ணும் பொழிமழை ஒழியாதே பெய்யும் தகையன கரணங்களும் உடன் உருகும் பரிவின பேரெய்தும் மெய்யும் தரைமிசை விழும் முன்பெழுதரும் மின்தாள் சடையோடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர்கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றால் பெரிய புராணம். திருக்கூத்தை அன்போடு தரிசிப்பவர் நிலை இது. பிறவி அறுதலை எண்ணாதவர் அதனை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாதவர் திருக்கூத்தினை புறத்தே மட்டும் ஒருகார் கண்டு ஒழிவர். பிறவி அறுதலை வேண்டும் ஞானியர் அதனை எப்பொழுதும் உள்ளத்தே கண்டு கொண்டிருப்பர். இதோடு அந்த இது முடியுது ஐயா. அம்பலத்தான் ஆடலை அறிந்து வழிபடும் பேறு பெற்றவர்.
ஆடலிலே உண்மை ஞானியர்கள் எப்படி தம்மை மறந்து ஒன்றுகிறார்கள் என்பதை மேற்கோள்களூடாக காட்டியிருக்கிறார். திருநடனத்தை பற்றியும் திருநடத்திலே பெரியவர்கள் நம்முடைய ஞானியர்கள் ஒன்றிய விதம் பற்றியும் நம்முடைய திருமுறைகளிலே பல பாடல்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு பாடல் எடுத்து காட்டினார். அன்றைக்கு நாங்கள் ஒரு பாடல் பார்த்தோம். புனித்த குருவோடும் ஒவ்வை செவ்வாயிற்கும் என்றிருக்கும் பனித்த சடையும் பவுடம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முறைய எடுத்த உற்பாதம் காணப்பெற்றால் கணித்த புறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்பது என்னொரு பாடல். பல பாடல்கள் உண்டு. நாம் புறத்திலே நடன வடிவை மட்டும் காணுகிறோம். அவர்களுக்கு அகரூபமாகவும் அந்த வடிவம் தெரிந்து அவர்களை இருக்கிறது. அவர்களுடைய உள்ளுருகுகிற நிலையை பற்றி ஒரு இருவரிகள் சொல்லியிருக்கிறார். மேலே போன
நடனம் தூல ஐந்தொழில் இறைவன் செய்யும் ஐந்தொழில்களை பற்றி முன்னே விரிவாக அறிந்தோம். அதாவது செய்யுள் 8 படைத்தல் காத்தல் அடித்தல் ஆகிய மூன்றும் உலகத்தின் மேல் நிகழ்வன என்றும் மறைத்தலும் அருளலும் ஆகிய இரண்டும் உயிரிடத்தில் நிகழ்வன என்றும் அறிந்தோம்.
இதுல ஒரு படிமேலே போகிறோம். ஐந்தொழிலே 3 தொழில் உலகிலே நிகழ்வன, 2 தொழில் உயிர் சார்ந்து நிகழ்வன. மறைத்தலும் அருளலும் உயிர் சார்ந்து நிகழ்வன, படைத்தலும் காத்தலும் அழித்தலும் உலகு சார்ந்து இயங்குவன. ஒரு சின்ன வரிதான். நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக்கி கொண்டு மேலே போகிறோம். இப்படிதான் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு பிரஷாலே ஒரு இடம் தட்ட அந்த தோற்றம் தெரிவது போல ஒவ்வொரு செய்தி சொல்லி கொண்டு போவார். இது நமக்கு பதிந்துட்டால் ஐந்தொழில் என்ன என்றால் யாருக்கும் நாங்கள் சொல்ல பொழுது தெளிவாக சொல்லலாம். அதாவது ஐந்தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல். இதிலே முதல் மூன்றும் உலகம் சார்ந்த நிகழ்வுன, மற்ற ரெண்டும் உயிர் சார்ந்த நிகழ்வுன என்பது சொல்ல வர்ற விஷயத்தை இன்னும் தெளிவாக்கி கொண்டு போகிறோம் என்பதற்கு இந்த இடத்திலே அவர் விளக்கம் பண்ணியிருக்கிறார்.
படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்றும் உலகத்தின் மேல் நிகழ்வன என்றும் மறைத்தலும் அருளரும் ஆகிய இரண்டும் உயிரிடத்தில் நிகழ்வன என்றும் அறிந்தோம். அவை தூல ஐந்தொழில் எனப்படும். இது தவிர சூக்கும் ஐந்தொழில் அதிசூக்கும் ஐந்தொழில் என இரண்டு சொல்லப்பெறும். சூக்கும் ஐந்தொழில் நமக்கு உறக்கம் என்பது ஒடுக்க நிலையாகும். உறக்கத்திலும் இறைவனது செயல் நம்மிடத்தில் நிகழ்கிறது. உறங்க செல்லும் போது ஒரு சிக்கலை நினைத்து கொண்டு அதை எப்படி தீர்ப்பது என்ற கவலையோடு நம்மை அறியாமல் கண்ணயர்ந்து தூங்கி விடுவோம். மறுநாள் விடிந்து கண் பிடித்த போது அச்சிக்கலை இப்படித்தான் தீர்க்க வேண்டும் என்ற தெளிவு நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. இத்தெளிவு எப்படி உண்டாயிற்று? இதற்கு நம்மால் விளக்கம் சொல்ல முடியாவிடனும் உறக்க நிலையில் இறைவன் நுட்பமாக நமக்கு செய்த உதவியே அது எனலாம். இவ்வாறு இறைவன் செய்வது சூக்கும ஐந்தொழில் எனப்படும். இனி மற்றொரு ஒடுக்க நிலையும் உண்டு. முற்றழிப்பு காலத்தில் இறைவன் எல்லாவற்றையும் ஒடுக்கி தான் தனியனாய் நிற்கிற நிலை அது. அவ்வாறு ஒடுக்கி நிற்கும் முதல்வன் உலகத்தை மீள தோற்றுவித்த பொருட்டு அதற்கு ஆவணவத்தை செய்வான். அந்நிலையில் அவன் செய்வனவும் சூக்கும ஐந்தொழில் எனப்படும்.
சொல்லுகிறான் புறத்திலே உலகறிய நடக்கின்ற காத்தல் அளித்தல் அருளல் மறைத்தல் சொன்னார். பிறகு உறக்க நிலையிலே நிகழ்வதாகிய ஐந்தொழில் நிகழ்கிறது என்கிறார். அதனாலேதான் நம் வெளிப்பட அறிவு தோன்றா நிலையிலும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடிகிறது, தீர்வுகள் வருகிறது. ஆகவே அங்கும் ஐந்தொழில் நடக்கிறது என்று அதை எடுத்து காட்டினார். அதற்கு மேலே இன்னொரு சூக்கும ஐந்தொழில் சொல்லுகிறார். புலிக்காலம் என்று சொல்லுகிற இறைவன் உலகம் பூராகவையும் அழித்து ஒன்றாக்கி மாயையிலே ஒடுக்கி மாயையை தண்ணிலே ஒடுக்கி வைத்திருப்பதாகிய ஒரு நிலை இருக்கிறது. அது முன்பு நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். எப்படி உறக்கம் ஒரு ஓய்வு, அது பிறகு மரணம் ஒரு ஓய்வு, புலிக்கால ஓய்வு என்பது உயிருக்கு வழங்கப்படுகிற பெரும் ஓய்வு என்று சொல்லியிருக்கிறேன். அந்த ஒளிக்காலம் நிகழ்கிற பொழுது பக்குவப்பட்ட சில ஆன்மாக்களை கடவுள் அடுத்த நிலைக்கு உயர்த்தி விடுவானா, இதெல்லாம் சொல்லப்படுகிறது, பின்னே சொல்லப்படும். அந்த அந்த ஒளிக்காலத்திலே நடக்கிற ஒடுக்க முறையையும் சூக்குமாய்ந்தொழில் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். நூலிலே இருக்கிறதைத்தான் நான் சொல்லுகிறேன். விரும்பி ஒரு நினைவூட்டலுக்கு அல்லது அதை குறித்து பார்ப்பதற்காக நான் சொல்வது சொல்லப்படுகிறதே தவிர புதுசாக ஒன்றும் சொல்லவில்லை. நூலிலே அவர் சொன்னதை சொல்கிறார். அதாவது உறக்க நிலையிலே ஏற்படுகிற ஒரு சூக்கும நிலை, ஒளிக்கால அடக்கத்திலே ஏற்படுகிற ஒரு சூக்கும ஐந்தொழில், இது ரெண்டையும் சூக்கும ஐந்தொழில் என்று சொல்வார்கள் என்கிறார்.
அத்தொழில்கள் இப்படிப்பட்டவை என தனித்தனியாக வகுத்து காட்டுதல் அரிதாகும்.
அதிசாதாரணமான புறத்திலே நிகழக்கூடிய தூள ஐந்தொழிலே இதுதான் படைத்தல், இதுதான் காத்தல், இதுதான் மறைத்தல், இதுதான் அருளல், இதுதான் அழித்தல் என்று எடுத்து காட்டுவது போல சூக்கும ஐந்தொழில்களிலே தனித்தனி இதை எப்படி பிரித்து காட்டுவது என்பது கடினம் என்கிறார்.
அதிசூக்கும ஐந்தொழில். இனி அதிசூக்கும ஐந்தொழிலை நோக்குவோம். உயிரானது புருவ நடுவில் நின்று கருவிகளோடு கூடி பொருள்களை அறிந்து வருவதாகிய விழிப்பு நிலையில் இறைவன் உயிர்க்குயிராய் உள் நின்று இடைவிடாது உணர்த்தி வருகிறான். அவ்வாறு உணர்த்தவில்லையாயின் உயிர்க்கு அறிவு நிகழாது. இறைவன் உயிர்க்கு உணர்த்தும் முறைமையே அதிசூக்கும ஐந்தொழில் எனப்படுகிறது. இத்தொழில்களையும் தனித்தனியாக விளக்கிக் கொள்ளுதல் அரிதாகும்.
பாருங்கள், இதுல நீங்கள் கவனிக்க வேண்டியது சில விஷயங்களை உரையாசிரியரே அதை தெளிவாக சொல்லுகிறார். எல்லாம் நாங்கள் விளங்கி விடலாம் என்று நினைக்க முடியாது. சில விஷயங்கள் அந்தந்த பக்குவம் வருகிற பொழுதுதான் நம்மால் விளங்க முடியும். அதனால்தான் அவர்களுடைய அறியாமையில் சொல்லுகிற பதில் என்று நாங்கள் இதை விளங்க முடியாது என்றால் அவர்களுக்கு விளங்கவில்லை என்று நினைக்க கூடாது. அது அந்தந்த உயிர் அந்தந்த பக்குவம் அடைகிற பொழுது விளங்க வேண்டிய விஷயத்தை ஏதோ நான் விளக்குகிறேன் என்று வார்த்தைகளை போடுத்தலைப்பட்டால் அது பிழையாக போய் முடியும். அதனாலேதான் அது முழுமையாக விளங்கப்படுத்த முடியாது என்றால் அதிசூக்கும நிலை என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது உயிர்க்கு உயிராக இறைவன் நின்று உயிருக்கு மற்றவற்றை உணர்த்துகிற அந்த நேரத்திலே நடக்கிற ஐந்தொழிலையும் அதிசூக்கும ஐந்தொழில் என்று சொல்லுவார்.
உயிரானது புருவ நடுவில் நின்று கருவிகளோடு கூடி பொருள்களை அறிந்து வருவதாகிய விழிப்பு நிலையில் இறைவன் உயிர்க்குயிராய் உள்நின்று இடைவிடாது உணர்த்தி வருகிறான்.
இதிலே ஒரு விஷயம் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு முன்னறிவுக்காக சொல்லுகிறேன். அவத்தை என்று ஒரு சொல்லி இருக்கிறது. நான் சொல்வேன் உங்களுக்கு முன்பும் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். திருக்குறள் வகுப்பிலே அவத்தை என்று ஒன்று இருக்கிறது. அவத்தை என்றால் என்ன என்றால் அவஸ்தை என்ற சொல்லைத்தான் அவத்தை என்று நாங்கள் தமிழிலே பிரயோகிக்கிறோம். அவஸ்தை என்றால் ஒரு 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 அனுபவ நிலையை அவத்தை நிலை என்று சொல்வதாக இப்போதைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே உயிருக்கு 5 அனுபவ நிலைகள் இருக்கிறது என்கிறார்கள். உயிருக்கு நம்முடைய பார்வையிலே உயிருக்கு, நம்முடைய பார்வை என்பது நம்முடைய இந்து மதத்தினுடைய அடிப்படையிலே உயிருக்கு 5 நிலைகள் உண்டு. அது என்ன உயிருக்கு 5 நிலை என்று கேட்டால், உடம்போடு கூடிய நிலையிலேயே உயிர் 5 நிலைப்பட்டு இயங்குகிறது. அதிலே ஒன்று நனவு நிலை. அதைத்தான் இப்போ நூலாசிரியர் சொன்னது, அதைத்தான் நனவு நிலை. இப்போ நாங்கள் எல்லோரும் படிக்கிறோம். படிக்கிற பொழுது நம்முடைய கவனம் எல்லாம் படிப்பிலே இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அது உண்மையோ பொய்யோ கடவுளுக்கு வெளிச்சம். அப்படி வைத்துக் கொண்டோமானால் இந்த நேரத்திலே நாங்கள் இருக்கிற நிலைக்கு என்ன பெயர் என்று கேட்டால் நனவு நிலை. இதற்கும் ஒரு கலை சொல்லை வைத்திருக்கிறார்கள். சாக்கிரம் என்ற சொல் அந்த சொல்லை குறிக்கும். நனவு நிலை என்ற அந்த தமிழ் சொற்பிரயோகத்துக்கு வடமொழியிலே தத்துவத்திலே போடுகிற நிலை சாக்கிர நிலை. இப்போ நாங்கள் நனவிலே இருக்கிறோம், நனவிலே இருக்கிறோம். அந்த சாக்கிர நிலை என்கின்ற நிலையிலே தான் நாங்கள் நனவு நிலை, எங்களுடைய உயிர் இப்பொழுது இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இதற்கு அடுத்ததான ஒரு நிலை இருக்கிறது, அந்த நிலைக்கு வடமொழியிலே சொப்பனம் என்பார்கள். சொப்பனம் என்ற நிலைக்கு தமிழிலே கனவு என்ற நிலை. இப்பொழுது கூட எங்கள் எல்லோருக்கும் இந்த வடமொழி சொற்கள் சிலவற்றிலே ஒரு பிரியம் இருப்பதை தவிர்க்க முடியவில்லை. இந்த சினிமா பாடல கூட சொப்பன சுந்தரி என்றுதான் பாடுகிறான், கனவு சுந்தரி என்று பாடுறது அவ்வளவு நல்லது இல்லை போல் முறைகிறது. அந்த சொப்பனம் என்ற நிலையிலே அதிலே உயிருக்கு ஒரு இயக்கம் உண்டு. அதை மேலும் விரிவாக சொல்வார்கள், நான் முடிந்தால் சொல்லுகிறேன். முதல் நிலை நனவு நிலை, அதற்கு சாக்கிரம் என்று பெயர். அடுத்தது கனவு நிலை, அதற்கு சொப்பனம் என்று பெயர். அதற்கு பிறகு ஒரு உயிர் நிலை இருக்கிறது, உயிரினுடைய இயக்க நிலை இருக்கிறது, அதற்கு சுளுத்தி என்று பெயர். அதாவது ஆள் உறக்கம் என்று தமிழில் சொல்வார்கள், ஆழ்ந்த உறக்கம். நனவு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை என்று மூன்று நிலை. அந்த ஆழ்ந்த உறக்க நிலைக்கு சுளுத்தி என்று பெயர். இந்த அளவிலே நம்முடைய விஞ்ஞான உலகம் நின்று விடுகிறது. அதுக்கு மேலே உள்ள போனதாக தெரியவில்லை, அது எனக்கு தெரியவில்லையோ தெரியவில்லை. அடுத்த ரெண்டு நிலையை நம்முடைய தத்துவக்காரர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று அதற்கிலே ஒன்று துரியம் என்ற நிலை. துரியம் அதை தமிழிலே சொல்வதானால் மயக்கம் என்று வைத்துக் கொள்ளலாம். மயக்க நிலை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த நிலையிலே அதற்கு துரியம் என்று பெயர். அடுத்த ஒரு நிலை இருக்கிறது, அதுக்கு உயிரடக்கம் என்று தமிழிலே சொல்வதானால் சொல்ல வேண்டும். ஹார்ட் அட்டாக் வந்தவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்று சொல்லி மசாஜ் பண்ணுகிறார்கள். அந்த மசாஜ் பண்ணுற பொழுது சில பேருக்கு உயிர் வந்து விடுகிறது. அது அவர்கள் உறுப்புகளிலே வைத்து சொல்வார்கள். நம்மோட என்ன சொல்வார்கள் என்றால், அந்த நேரத்திலே உயிர் அடங்கி கிடந்த உயிரை திருப்பி வருவிக்கிற முயற்சி, அதற்கு உயிர் அடக்கம் என்று பெயர். அதைத்தான் புரியாதீதம் என்று சொல்வார். இப்போ 5 நிலையும் படமொழியிலே சொல்வதானால் சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். தமிழிலே சொல்வதானால் நனவு நிலை, கனவு நிலை, ஆளுறக்க நிலை, மயக்க நிலை, உயிரடக்க நிலை என்று 5 வைத்துக் கொள்ளலாம். இந்த 5 உயிரினுடைய அவஸ்தைகள் என்று பெயர். ஒவ்வொரு நிலையிலே இருக்கும். இதிலே நனவு நிலையிலே ஆகிய இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய நிலையிலே எங்களுக்கு உடம்பிலே 35 கருவிகள் வேலை செய்கின்றன. 35 கருவிகள் எங்களுடைய உயிரிலே பொருந்தி நின்று வேலை செய்கின்றன. கனவு நிலைக்கு போகிற பொழுது 25 கருவிகள் வேலை செய்கின்றன. அதற்கு பிறகு ஆளுறக்க நிலைக்கு போகிற பொழுது 3 கருவிகள் வேலை செய்கின்றன. அதற்கு பிறகு மயக்க நிலைக்கு போகிற பொழுது 2 கருவிகள் வேலை செய்கின்றன. அதைவிட உயிரடக்க நிலைக்கு போகிற பொழுது ஒரே ஒரு கருவி மட்டும் வேலை செய்யும். இதுதான் இந்த 5 உள்ள வித்தியாசம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிடுகிறேன். அது நீங்க எப்படியும் புத்தகத்துல வருகிற பொழுது அது விளங்க சுகமாக இருக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த நனவு நிலையிலே 35 கருவிகள் வேலை செய்கிறன என்று நான் சொன்னேனே. உடம்பிலே 35 கருவிகள், அதாவது நமக்கு வெளிச்சம் தருவதற்காக கடவுள் 35 சுவிட்சை போட்டு விடுகிறார். அந்த 35 கருவிகள் என்ன என்று கேட்டால், ஞானேந்திரியம் 5, கண்ணேந்திரியம் 5. உங்களுக்கு தெரியும் அறிவு கருவிகளும் வேலை செய்கின்றன, செயற்கருவியும் வேலை செய்கின்றன. அப்ப 10 ஆகிவிட்டது. வாயுக்கள் 10, ரசவாயுக்கள் என்று சொல்கிறோமே அது 10 வேலை செய்கிறது. அப்போ ஞானேந்திரியம், கண்ணேந்திரியம், வாயுக்கள் 10, அப்ப மொத்தம் 20 ஆகிவிட்டது. அதற்கு பிறகு நம்முடைய அந்த கரணங்கள் 4, அந்த கரணங்கள் 4, அப்ப 24. அதனோடு நம்முடைய ஆன்மா, அப்ப 25. இவை தவிர சப்தாதி ரசனாதி என்கின்ற ரெண்டு விஷயங்கள், அதுலேயும் 5 இருக்கிறது. அவை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்தாதி ரசனாதி என்று 5, அப்ப அது 10 என்றால் மொத்தம் 35. திரும்ப சொல்லுகிறேன், ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் 5, 5, 10, அந்த கர்ணம் 4, 14, அதற்கு பிறகு வாயுக்கள் 10, 24, அதற்கு பிறகு வாயுக்கள் முடிந்த உடனே சப்தாதி வசனாதி 10, ஒவ்வொன்றும் 5, 5, அப்ப 10, 34, அதனோடு ஆன்மா சேர்ந்து 35 கருவிகள் எங்களுக்கு நனவு நிலையிலே உடம்பிலே இயங்குகின்றன. இப்போ நமக்கு அதான் விழிப்பு நிலையிலே நாங்கள் பல விஷயங்களை சிந்திக்கிறோம், காணுகிறோம். இதற்கு இந்த 35 கருவிகளும் சேர்ந்துதான் நமக்கு துணை செய்கின்றன என்று தத்துவக்காரர்கள் சொல்கிறார்கள். அடுத்த கனவு நிலைக்கு போகிற பொழுது அது என்ன ஆகிறது என்றால், ஒரு 10 சுவிட்சை கடவுள் நிப்பாட்டி ஆஃப் பண்ணி விடுகிறார். ஏன் கனவு நிலைக்கு கொண்டு போகிறான் என்றால், ஆன்மாவை ஓய்வடைய செய்ய வேண்டும். 35 கருவிகளும் வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஆன்மா களைப்படையும். அப்ப அதற்கு மெல்ல மெல்ல அதை ஓய்வு நிலைக்கு கொண்டு போவதற்காக முதல் 10 சுவிட்சை ஓபன். எங்கள் வீட்டிலே ராத்திரியிலே தேவையற்ற லைட்டுகள் கொஞ்சம் தூத்து கொடுக்குறோம் அல்லவா, அந்த மாதிரி கடவுள் ஒரு 10 சுவிட்சை ஓபன்வான். அப்படி அதை ஓபன் பண்ண உடனே 25 லைட் தான் வேலை செய்யும். இங்கேயும் கனவு நிலையிலே 25 பகுதி தான் நமக்கு வேலை செய்கின்றன. 35 கருவிகள் வேலை செய்தது நனவிலே, கனவிலே 25 கருவி. அந்த 10 சுவிட்ச் எது, நிப்பாட்டப்பட்ட 10 சுவிட்ச் எது என்றால் ஞானேந்திரியமும் கண்மேந்திரியம். ஞானேந்திரியம் நிறுத்தப்பட்டுவிடும், கண்மேந்திரியம் நிறுத்தப்பட்டுவிடும். மிச்ச நாங்கள் முதல் சொன்ன மிச்ச 25 வேலை செய்யும். அதாவது சப்தாதி வசனாதி 10, அடுத்தது வாயுக்கள் 10, அந்த கர்ணம் 4, ஆன்மா 1, எல்லாமாக 25 கருவிகள் வேலை செய்யும். அதற்கு பிறகு சுளுத்தி என்ற நிலைக்கு போற பொழுது கடகடன் நல்ல இனி நித்திரை கொள்கிற நேரம் வந்து விட்டது என்று எல்லா சுவிட்சும் கடகடன் ஓபன்வது போல இறைவன் என்ன செய்யறான், அந்த 25 கருவிகளிலே இருக்கக்கூடிய 22 சுவிட்சை ஓபனிங் 3, 3 தான் வேலை செய்யும். அதிலே ஓபன் பண்ணப்படுகிற சுவிட்சுகள் எது என்று கேட்டால், ஞானேந்திரியம் கண்ணேந்திரியம் ஏற்கனவே ஓபனி ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு சப்தாதி ரசனாதியை ஓபனி விடுவான். கனவு நிலையிலே சப்தாதி ரசனாதிகள் இருந்தன. நான் இன்னும் சப்தாதி ரசனாதி என்பதற்கு உங்களுக்கு சரியான விளக்கம் சொல்லவில்லை, அன்றைக்கு இல்லை மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன். இப்ப அடுத்தது சொல்லுகிறேன். சப்தாதி ரசனாதி நின்றுவிடும், ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் நின்றுவிடும். அதற்கு பிறகு வாயுக்களிலே பிராணன் தவிர மிச்ச 9 வாயுவும் நின்றுவிடும். பிராண வாயு 10 வாயு என்று சொன்னேனே, அதிலே பிராண வாயுவை தவிர மிச்ச 9 வாயுவும் நின்றுவிடும். அப்போ ஒரு பிராணன் 1 நிற்கிறது. அதுபோல நம்முடைய அந்த கரணங்களிலே சித்தம் தவிர மற்றதெல்லாம் நின்றுவிடும், மற்ற 3 நின்றுவிடும். அப்ப சித்தம் 1 மிஞ்சி இருக்கிறது. அதற்கு கடைசியாக ஆன்மா என்று சொன்னேனே, அது நிற்கும். புருடன் என்று சொன்ன அது நிற்கும். இப்ப பாருங்கள், ஆள் நித்திரைக்கு போனால் 3, 3 விளக்கு தான் எரிய போறது. மிச்ச எல்லாம் 35 மிச்ச 32 ஓபன் பட்டு விட போகுது. நிக்கிறது எது என்று கேட்டால், வாயுக்களுக்குள்ளே பிராணன், அந்த கண்ணங்களுக்குள்ளே சித்தம், குருடன். இந்த 3 தான் நம்முடைய ஆள் நித்திரையிலே நிக்க போறது. இதிலே வைத்து நான் உங்களுக்கு சத்தாதி வசனாதியை சொல்லுகிறேன். எங்களுக்கு அந்த மெத்ததெல்லாம் நான் சொன்ன பேர்கள் உங்களுக்கு பரிச்சயமான பெயர்கள். அந்த கர்ணம் தெரியும், என்ன ஞானேந்திரியம் தெரியும், கண்மேந்திரியம் தெரியும், வாயு 10 தெரியும். 10 வாயுகளே எங்களுடைய உடம்பு இயங்குகிறது என்பதை பற்றி முன்னமே சொல்லியிருக்கிறேன். அந்த வாயுக்களுடைய பெயர்கள், அவை செய்கிற இயக்கங்கள் பற்றி அன்றைக்கு அஞ்சுவேலி குமாரசாமி குருக்கள் எழுதிய ஒரு செய்தி உங்கள யாருக்கோ அனுப்பிட்டேன், அதை பார்த்து அதை மனதிலே வைத்து சொல்லுகிற அளவுக்கு எனக்கு இப்போ ஆற்றல் இல்லை. அதுல ஓரிரு வாய்க்குள் பெயர் அன்றைக்கே சொன்னேன் ஒன்று, அபானன் உதானன் என் மற்றது பிராணன் என்கின்ற வாய்க்குள். அபானன் என்பது மேலிருந்து கீழே தள்ளுகிற காத்து, உதானன் என்பது கீழே இருந்து மேலே தள்ளுகிற காத்து, பிராணன் என்பது உயிரை கொண்டு ஆன்மாவை உடம்பு பூராக கொண்டு திரிகிற காற்று. காற்றுகள் பத்து. இப்போ நான் இந்த சப்தாதி வசனாதி என்று சொன்னது என்னவென்றால், ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் என்று உங்களுக்கு ஐ வந்து சொல்லியிருக்கேன், அதாவது அறிவுக்கான கருவிகள் மெய்வாய் கண்மூக்கு செவி, அதுபோல செயலுக்கான கருவிகள் வாக்கு பாயு பாணி பாதம் உபஸ்தம். இந்த ஐந்து கருவிகள் உடம்பிலே செயலுக்கு இயங்குகிறது. இதாக வந்தவர்கள் மற்றவரிடமோ யாரிடமோ கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். செயற்கருவி என்பது என்னவென்றால், ஒன்று பேசுகிற வசனம் பண்ணுகிற வார்த்தை, அது ஒன்று கை கால், மற்றது மலசலம் கழித்தல், மற்றது இன்ப வழியேற்றம். இது ஐந்துக்குமான கருவிகள் உடம்பிலே ஒன்று. இதை கண்மேந்திரியங்கள் என்று சொல்லுவோம். இதை இவர்கள் நுட்பமாக போய் உள்ளே ஒரு பிரிவு செய்கிறார்கள் என்னவென்றால், ஞானேந்திரியத்திலே ஒன்று எடுத்துக்கொள்வோம், கண் என்கின்ற ஒன்று. கண்ணுக்குடைய வேலை பார்த்தல். இந்த பார்த்தல்ல ரெண்டு விஷயம் இருக்கிறது என்று பிரிக்கிறார்கள். ஒன்று பார்த்தல், அடுத்தது பார்த்தலாகிய அனுபவம். கொஞ்சம் புத்திய கூர்மைப்படுத்தி நீங்கள் சிந்தித்தால் தான் விளக்கம். இப்போ நான் இந்த 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 டம்ளரை பார்க்கிறேன், இது பார்வை. இதிலே பார்த்தல் என்று ஒன்று இருக்கு, பார்த்தலாகிய அனுபவம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை விளங்க முடியுமா என்றால் அதுல கொஞ்சம் சிரமம் இருக்கிறது. அதற்குத்தான் அதை கனவில் வைத்தே வழங்கிடலாம். என்னவென்றால், நான் இப்பொழுது என்னுடைய கால் ஓடும், அது அதனுடைய செயற்கருவியினுடைய வேலை, கால் ஓடும் இடம்பெயர்க்கும் என்று. உறக்கமாக இருக்கிற பொழுது கால் ஓடாது, அது உங்களுக்கு தெரியும். அதிலே அந்த சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுருவார்கள், ஓடாது. ஆனால் நான் ஒரு கனவு காணுகிற பொழுது என்னை நாய் துரத்துகிறதாக கனவு காணுகிறேன். அப்பொழுது அந்த நாயிடம் இருந்து தப்ப நான் ஓடுவதாக உணர்கிறேன். அப்ப பாருங்கள், அங்கே ஓடுதல் என்ற செயல் இல்லை, ஓடுதலாகிய அனுபவம் உண்டு. அது உங்களுக்கு புரிகிறதா? அதுபோல பார்த்தலாகிய கண் வேலை செய்யாது, ஆனால் கண் பார்த்தலுக்குரிய கண் உறுப்பு வேலை செய்யாது, பார்த்தலாகிய அனுபவம் கனவிலே வேலை செய்யும். நான் சொல்றதே புரிய, அது மாதிரி கேட்டலாகிய உறுப்பு வேலை செய்யாது, கேட்டலாகிய அனுபவம் வேலை செய்யும். ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஞானேந்திரியத்தை ஐந்தாக பிரித்து அதனுடைய செயல் என்றும் அதனுடைய அனுபவம் என்றும் ரெண்டாக பிரிக்கிறார்கள். அதுபோல கண்மேந்திரியத்தினுடைய செயல்களை ஐந்தாக பிரித்து அதனுடைய அனுபவம் என்று ஐந்தாக பிரிக்கிறார்கள். இவற்றைத்தான், இந்த அனுபவத்தை தான் சப்தாதி வசனாதி என்று சொல். சப்தாதி என்பது ஞானேந்திரியங்களுடைய அனுபவம், வசனாதி என்பது கண்மேந்திரியங்களுடைய அனுபவம். இப்ப உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த சொற்கள் எல்லாம் புது சொற்கள் என்றதுனாலே ஒரு சிரமம் இருக்கும். ஆனால் எந்த புதுசும் கொஞ்ச நாளிலே பழசாவது போல தானாக பயில 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 அதிலே ஒரு அனுபவம் வந்துவிடும். அதுக்காக தான் இதை திரும்ப திரும்ப உங்களுக்கு அழுத்தாலும் பருவாயில்லை என்று நான் சொல்வதற்கு காரணம் இதுதான், மனதிலே பதிந்து விட வேண்டும் என்பதற்காக. அப்போ நனவு நிலையிலே அறிவு கருவிகளும் வேலை செய்கின்றன, அறிவு அனுபவமும் கருவிகளுடைய அனுபவமும் வேலை செய்கிறது, செயற்கருவிகளும் வேலை செய்கின்றன, செயற்கருவியினுடைய அனுபவமும் வேலை செய்கிறது. நனவு நிலைக்கு போய்விட்டால் இந்த கருவிகள், அதாவது அறிவுக்கருவியும் செயற்கருவியினுடைய செயல் நிற்குமே தவிர அனுபவம் நிற்காது. அதனால்தான் கனவிலே ஓடுற மாதிரி கனவு காணுகிறோம், கொடுக்குற மாதிரி கனவு காணுகிறோம், பேசுற மாதிரி கனவு காணுகிறோம், கேட்கிற மாதிரி கனா காணுகிறோம், சாப்பிடுவது போல சுவைக்கிறது போல கனா காணுகிறோம். அப்படி அந்த அனுபவங்கள் எல்லாம் உண்டு. அதனால்தான் சொன்னார்கள், நனவு நிலையிலே சப்தாதி வசனாதி இருக்கும், கனவு நிலையிலே சப்தாதி வசனாதி இருக்காது. மனசு கொடுங்க, கனவு நிலையிலே சப்தாதி வசனாதியும் இருந்து உறுப்புகளும் இருக்கும், ஆனால் கனவு நிலையிலே உறுப்புகள் இயங்காது, அந்த அனுபவங்கள் மட்டும் இயங்கும். அதனாலேதான் அது 25 கருவி இயங்குகிறது என்று சொன்னேன். இது அடிப்படையிலே உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆக 10 சுவிட்ச் ஆஃப் பண்ணப்படுகிறது, அதாவது செயற்கருவியும் அறிவுக்கருவியும் மட்டும் நிறுத்தப்படும் கனவு நிலையிலே. அதனாலேதான் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். இதை நெடுக தேரியாவே படிக்காமல் பிராக்டிக்கலா படித்தால், ரொம்ப கனவு கண்டு நித்திரை கொள்கிறவர்களுக்கு விடிகாலையிலே ஒரு ஓய்வு நிலை வராது, மனதிலே சாந்தி இருக்காது. தொடர்ந்து கனா கண்டால் மனதிலே இருக்கிற சாந்தித்தன்மை அமைதித்தன்மை குறையும். ஏனென்றால் நமக்கு 25 கருவி வேலை செய்து கொண்டிருக்கிறது, ஆக 10 கருவி ஓபன் பண்ணிருக்கிறது, அவ்வளவுதான். கனவு நிலையிலே 25 கருவிகள் வேலை செய்கின்றன. அதுல துன்பப்படுகிறோம், இன்பப்படுகிறோம், கோபப்படுகிறோம், பொறாமைப்படுகிறோம், சகலதும் படுகிறோம். அப்போ இதுல வைத்து இன்னொன்றையும் சொல்லிவிடுறேன். எனக்கு என்னுடைய அனுபவம் வந்து, எனக்கு பல வருடங்களாக படுத்து கண் மூடினால் கனா ஆரம்பிக்கும். சினிமா தியேட்டர்ல லைட்ட ஆஃப் பண்ணினோன்னு படம் தொடங்குறது போல எனக்கு படுத்து கண் மூட வேண்டியதுதான் கனா தொடங்கும். பிறகு படுத்து முழிக்கும் விரையும் அந்த கனா எனக்குள்ளே ஓடும். நான் படுகிற துன்பங்களிலே இதொன்று உங்களிடம் சொல்லி ஆறுதல் படுகிறேன். இதைவிட கொடுமை என்னவென்றால், இந்த சினிமா தியேட்டர் போலவில்லை, இன்டர்வெல்லே படம் நிற்கும். டீ குடிச்சு அப்படி ஏதாவது சாப்பிட்டு வந்து திருப்பி வந்திருந்தால் திருப்பி படம் ஓட தொடங்கி விடும். எனக்கும் அந்த அனுபவம் உண்டு. ஒரு கனவை கண்டு கொண்டிருந்து விழித்து விட்டால், பிறகு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்தால் அந்த விட்ட இடத்துல இருந்து கனவு ஓடும். இது நிஜமாக நான் சொல்லுகிறோம், மிகைக்கு சொல்லவில்லை. அப்படி நிஜத்தன்மை இருக்கிறது என்பதற்கு இலக்கியங்களே ஆதாரம் உண்டு. சீதை தன்னுடைய துன்பங்களை திருசடை என்கின்ற வீடனனுடைய மகளுக்கு சொல்லுகிறாள். அவள் சொல்லுகிறாள், நீ கவலைப்படாதே, உனக்கு நல்ல காலம் வந்து கொண்டிருக்கிறது. நான் இப்ப கொஞ்ச நேரம் தூங்கினேன், அந்த தூக்கத்திலே எனக்கு சில கனாக்கள் கண்டேன். இந்த கம்பனுடைய கடிதம் பாருங்கள். சில சில நடந்தவற்றை சீதை சொல்லுவாள். ஒரு பொன் வண்டு என் காதிலே வந்து ஊதியது என்று நடந்தவற்றை சீதை சொல்லுவாள். திரிசடை கனவை சொல்லுவான். ஏன் சீதையில கனவு சொல்லவில்லை என்றால், கனவு சொன்னால் அவள் தூங்கி இருக்கிறாள் என்று ஆகிவிடும். அசோகவனத்திலிருந்து அவள் தூங்கி இருக்க நியாயம் இல்லை. ஆகவே அவளுக்கு தூக்க அனுபவம் சொல்லாமல் நடந்த அனுபவம் சொல்லி, திரிசடை எப்படியா இருந்தாலும் அந்த ஊர்ல இருந்தவள் அவளுக்கு மெல்ல தூக்கம் வந்தது, நான் அதிலே சில கனாக்கள் கண்டேன் என்று சில சவுனப்புலையான கனாக்களை சொல்லுவான். ஆகவே உனக்கு நல்லது நடக்க போகுது என்று சொன்ன உடனே சீதை கேட்பாள், திரிசடை தயவு செய்து நீ தொடர்ந்து கொஞ்ச நேரம் தூங்கி மீதி கனாவையும் கண்டு எனக்கு விவரம் சொல்வாயாக என்று கேட்டதாக கம்பர் எழுதுகிறார். ஆகவே கனாக்கள் தொடர் கனாக்களும் உண்டு என்று என்னுடைய கூற்றுக்கு ராமாயணத்திலே சான்று உண்டு. எழும்பி திருப்பி அதிலே படுத்தால் அப்படி கனாக்கள் வருகிற முறை உண்டு. எனக்கு இது ரொம்ப கொடுமையாக இருந்தது. நான் என்னுடைய ஆசிரியரிடம் அப்படி சித்தாந்தம் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது நான் இதை மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்னுடைய ஆசிரியரிடம் நான் சித்தாந்தம் படித்திருந்த பொழுது ஒரு நாள் இப்படித்தான் கடுமையான கனவு. காலையில எழும்பினால் ஒரு ஓய்வெடுத்த உணர்வே இல்லை, ஏதோ வேலை செய்து விட்டு எழும்புகிற மாதிரி இருக்கிறது. அப்போ நான் அன்றைக்கு கேட்க வேண்டும் என்று அன்றைக்கு அங்கே போனால் நான் கேட்கவில்லை. அன்றைக்கு இந்த பாடம் எனக்கு நடக்கிறது. சொப்பனம் பற்றி, இந்த அவத்தை, சொப்பனாவத்தை பற்றி பாடம் சொல்கிறார் என்னுடைய ஆசிரியர். இந்த சொப்பனத்திலே அவர் சொன்ன செய்தி, அதை ஏன் கனவு வருகிறது என்பதற்கு, இப்போ விஞ்ஞானமாக என்னென்னமோ சொல்லுகிறார்கள், பார்த்தது வருது, கேட்டது வருது, அதில் அப்படியும் வருவது உண்டு. ஆனால் அதுக்கு அப்பாலே இருக்கிற கனவு என்னவென்றால், அதுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மனம் மொழி மெய்களாலே செயல்கள் செய்கிறோம். நாம் வினை தீட்டுகிற பொழுது மனதாலே செய்கிற வினை, வார்த்தையாலே செய்கிற வினை, உடலாலே செய்கிற வினை என்று வினைகள் கட்டி கொண்டு இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும், அதுதான் நம்முடைய கண்மம். என்னுடைய ஆசிரியர் சொன்னார், உடலாலே நீ செய்கிற வினையை உடல் அனுபவமாக பெறுவாய். ஒருவனுக்கு அடிக்கிறாய் என்றால் அந்த அடி உனக்கு அடியாக விடும். அதுபோல வார்த்தையால் செய்கிற வினை, ஒருவனை சந்தோஷப்படுத்துகிறாய் அல்லது ஒருவனை துன்பப்படுத்துகிறாய் வார்த்தையால் என்றால், அது வார்த்தை ரூபமாகவே அந்த வினை உன்னிடம் விளையும். மூன்றாவது, எண்ணங்களாலே நீ செய்கிற செயல்கள், அது நல்வினை தீவினை. எண்ணங்களாலே தானே நாங்கள் அதிகம் செய்வோம். வெளியிலே செயல்களை காட்ட முடியாது, உள்ளத்துக்குள்ளே என்றால் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நான் மனதாலே செய்கிற வினை எப்பொழுதும் அதிகம். அப்ப என்னுடைய ஆசிரியர் சொன்னார், மனதாலே நீ ஒரு தீமை செய்து மனதாலே நன்மை செய்திருந்தால் அந்த எண்ணங்கள், அந்த வினை எப்படி தீரும்? செயல் செயலாக முடிந்துவிடும், வாக்கு வாக்காக முடிந்துவிடும். எண்ணங்களாலே செய்த வினைகள் கனவாகத்தான் முடியும் என்று அன்றைக்கு எனக்கு பாடம். எப்படி செலுத்திருப்பேன் என்று இங்கே நினைத்து பாருங்கள். அன்றைக்கே எனக்கு பாடம் சொல்கிறார். அதாவது கனவு என்பது என்னுடைய வினை கழிவு. அதனாலே தான் உலகியலாகவும் அதை பொருத்தி சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்னவென்றால், ஒரு இறந்த வீட்டு கனா கண்டால் நல்லது என்பார்கள். என்னென்றால் ஒரு துன்ப வினை அங்கே நீங்கி போய்விடுகிறது. அதுபோல கல்யாண விட்டு கல்யாணம் கண்டால் நல்லது இல்லை என்று சொல்றேன். ஒரு இன்ப வினை கனவிலே வீணாக போகிறது என்ற அடிப்படையிலே தான் இந்த கனவு பற்றிய செய்திகளில் பலது சொல்லப்படுகின்றன. அப்போ கனவு என்பது வினைக்கழிவு, அதாவது எண்ணங்களினுடைய வினைக்கழிவு. மனம் வாக்கு காயம் என்பதிலே மனதாலே செய்கிற வினைகளினுடைய கழிவு தான் எண்ணங்கள். ஆகவே அங்கே அது கழிய வேண்டுமானால் இன்ப துன்ப உணர்வு உண்டாக வேண்டும். இன்ப துன்ப உணர்வு உண்டாகிறது என்றால் சப்தாதி வசனாதியும் அந்த கரணங்களும் இருக்க வேண்டும். உடம்பு ஓயலாம், இவையெல்லாம் இருந்தால்தான் அந்த இன்ப துன்ப அனுபவங்கள் உண்டாகும் என்பதற்காக இறைவன் 25 கருவிகளை பொருத்தி கனவிலே நமக்கு 25 கருவியை வேலை செய்ய வைக்கிறான். திரும்ப ஒரு தரம் சொல்லுகிறேன், நனவிலே 35 கருவிகள், அதிலே அறிவு கருவிகளும் செயற்கருவியும் நிறுத்தப்பட்டு மிச்ச 25 கனவிலே வேலை செய்கிறது. இது நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய தத்துவக்காரர்கள் சொல்லியிருக்கிற உண்மை. மூன்றாவது சுளுத்தி என்ற நிலையிலே கடவுள், அதாவது ஆள் நித்திரை என்று சொல்லுகிறோமே, கடவுள் அதற்கு நல்ல ஓய்வு தர விரும்புகிறான். அதிலே ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் நின்றுவிடும், ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் நின்றுவிடும். வாயுக்களுக்குள்ளே பிராணன் மட்டும் வேலை செய்யும், மற்ற கருவிகள் ஒன்றும் வேலை செய்யும். வாயுக்களுக்கு 10-ல் 9 நிறுத்திடுவான், பிராணன் மட்டும் வேலை செய்யும். அது மாதிரி சப்தாதி வசனாதி நிறுத்தப்பட்டுவிடும். அந்த நேரத்திலே அனுபவங்கள் ஒன்றும் வருவதில்லை. இப்ப கனவிலே கோபம் துன்பம் இதெல்லாம் வருவது போல ஆள் நித்திரைக்கு போய்விட்டால் அந்த நேரம் என்ன நடக்கிறது என்று ஒன்றும் தெரியாது. ஆகவே அந்த நேரத்துல சத்தாதி வசனாதியும் இல்லை. ஆகவே ஞானேந்திரியங்கண்மேரியம் போய்விடும், சத்தாதி வசனாதி போய்விடும், 20 போய்விட்டது. வாயுக்கள் 10-களிலே 1 நீக்க 9 போய்விடும், அப்ப 29 போய்விட்டது. மிச்சமாக இருக்கிற அந்த கரணங்கள் 4-லே சித்தம் நிக்க மற்ற 3 போய்விடும். இப்ப 32 போய்விட்டது, சித்தம் நிக்கும், வாயுக்களுக்குள்ளே பிராணன் நிற்கும், மற்றது பொருடன் நிற்பான். இந்த 3 போக 32 போய்விடுகிறது, 32 கருவிகளில் 3 நிற்கும். இது என்னென்று உனக்கு தெரியும், எப்படி இவர்கள் சொன்னார்கள் என்றால், அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், பிராணன் நிற்க வேணும். கடவுளுடைய செட்டப்பை பாருங்க, பிராணன் நிற்காவிட்டால் உயிர் போய்விடும், ஆழ்நித்திரையிலே உயிர் போய்விடும், ஆழ்நித்திரையிலே உயிர் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே அதற்கான வாயுவை மட்டும் கடவுள் இயங்கப்பட்டிருக்கிறார். உடம்பிலே பிராணனை கொண்டிருக்கிற வாயு மட்டும் இயங்கும். அப்ப வாயுக்களிலே வைத்ததற்கு காரணம் அது. மற்றது ஆள் நித்திரையிலையும் நான் நித்திரை கொண்டேன் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்கிறது அல்லவா, மற்றொன்றும் இருக்காது. காலையில எழும்பி நாங்கள் மற்றவர்களுக்கு நிம்மதியா நித்திரை கொண்டேன் என்று சொல்லுகிறோம் அல்லவா. நித்திரை என்பது எங்க ஒரு பாசை, எங்க தூக்கம், நிம்மதியா தூங்கினேன் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா. அப்போ தூங்கினேன் என்றது எப்படி உனக்கு தெரிந்தது? ஏதோ ஒரு பதிவு கருவி இருந்தபடியால் தானே தூங்கினேன் என்று தெரிந்தது, இல்லாவிட்டால் அதுவும் தெரிந்திருக்கும், தூங்கினேன் என்பதும் தெரிந்திருக்க கூடாது. அதனால் தான் சொல்லுகிறார்கள், சித்தம் என்ற கருவி மட்டும் வேலை செய்யறது, மனம் புத்தி அகங்காரம் அடங்கிவிடும், சித்தத்திலே இந்த பதிவு வரும், நான் நிம்மதியாக தூங்கினேன் என்ற பதிவு வரும். அதனால் தான் இன்றைக்கு நிம்மதியாக தூங்கினேன் என்று சொல்ல முடிகிறது. அப்போ திரும்ப கவனித்துக் கொள்ளுங்கள், பிராணன் இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஆகவே ஒரு வாயு இயங்குகிறது. நான் தூங்கினேன் என்ற உணர்வு எனக்கு பதிவாகிறது, ஆகவே சித்தம் என்ற கருவி இயங்குகிறது. அடுத்தது உயிர் நிற்கிறது, குருடன் நிற்பான். இந்த 3 இந்த ஆழ்நித்திரையிலே இருக்கு. அப்ப இந்த 3 அப்ப நல்ல ஓய்வு உடம்புக்கு உயிருக்கு கிடைக்கும். ஆழ்நித்திரை கொள்கிறவர்களுக்கு 3 கருவி மட்டும்தான் வேலை செய்யும், அதெல்லாம் கடவுள் நிறுத்திடுவான். இது நாம் எல்லாரும் அனுபவத்திலே உணர்ந்த விஷயம். இன்னும் ரெண்டு சொல்லுகிறார்கள் நம்முடையது, நான் சொன்னேன் மயக்க நிலை என்று ஒன்று சொன்னேன். மயக்க நிலைக்கும் ஆழ்நித்திரைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஆழ்நித்திரையில இருந்தவனுக்கு தான் நித்திரை உண்டேன் என்றது தெரியும், மயக்கமடைந்தவனுக்கு மயக்கமடைந்தது தெரியாது. பெரும்பாலும் சினிமா அக்களிலே கதாநாயகிகள் மயங்கி விட்டு எழும்பி நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்கிற ஒரு காட்சி இருக்கும் அல்லவா. மயக்கமடைந்தவன் மயக்கத்தாலே எழும்பின உடனே அவன் எங்கே இருக்கிறேன்றதே அவனுக்கு தெரியாது. அப்ப என்ன ஆகுறது, அந்த பதிவும் இல்லை. சித்தம் என்ற சுவிட்சையும் கடவுள் ஆஃப் பண்ணி விடுவான். மயக்க நிலையிலே சித்தம் இயங்காது, ஆனால் உயிர் நிற்கும், பிராணன் நிற்கும், குருடன் நிற்பான், மற்ற ஒன்றும் இயங்காது, சித்தத்தையும் நிறுத்தி விடுவான். ஆகவே சித்தத்தையும் நிறுத்திவிட்ட நிலையிலே என்ன நடக்கும் என்றால், அந்த உயிருக்கு 2 கருவி வேலை செய்வதற்கு பெயர் தான் நாங்கள் சொல்லுகிற துரியம் என்ற நிலை. துரியம் என்ற நிலை 2 கருவி, ஆக உயிரும் நிற்கும், அதனோடு சேர்ந்து உயிரோடு சேர்ந்து சித்தமும் நின்று விடும். என்ன ஐந்தாவது நிலை துரியாதீதம் என்று ஒரு நிலை சொல்லுகிறார்கள். அதற்கு உயிரடக்கம் என்று தமிழிலே சொல்லுகிற வழக்கம். உயிரடக்கம் என்றால் என்ன நடக்கும் என்று கேட்டால், பிராணனும் நின்றுவிடும். பிராணன் என்கின்ற அந்த வாயுவும் நின்றுவிடும் உயிரடக்கத்திலே. அதுக்கு என்ன உதாரணம் என்றால், இப்ப நான் முதல் சொன்னதான், இப்ப ஹார்ட் அட்டாக் என்று மூச்சு நின்று விடும். மூச்சு நின்ற உடம்பிலே தான் அந்த மசாஜ் பண்ணுவார், பண்ணி அந்த உயிரை வரப்படுவார். அதுபோல இந்த விஷம் கடிக்கிறவர்களுக்கு, தண்ணியிலே விழுந்து சாகிறவர்களுக்கு, இறந்து போய் நாடியெல்லாம் அடங்கி விட்ட பிறகும் முயற்சி செய்வார்கள் அந்த உயிரை திருப்பி எடுக்கலாம் என்று. என்னென்றால், குருடன் மட்டும் நிற்கும், துரியாதீதம் என்ற நிலையிலே குருடன் மட்டும் நிற்கும். அப்போ உயிர் அங்கே ஒரு மூடையிலே நிற்கும், அது முட்டா உடனே போகாது. ஒரு மூடையிலே உயிர் மட்டும் நிற்கும், மற்றவை எல்லாம் நின்றுவிடும். பிராண வாயு நின்றுவிடும், வாயுக்கள் நின்றுவிடும், கருவிகள் முடிந்துவிடும், எல்லாம் நின்றுவிட்டு பிராணன் மட்டும் நிற்கும். அதை அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்வார்கள், தண்ணியில விழுந்தவனுக்கு இந்த மார்பிளை அமர்த்துவது, மூச்சு ஊதுவது என்பதன் மூலம் திருப்பி அதை இயங்க பண்ணுவது. உயிர் இயங்கினால் மற்ற கருவிகள் மெல்ல மெல்ல இயங்க ஆரம்பித்துவிடும். அதுதான் இந்த நிலையை துரியாதீத நிலை, தனியே பொருடன் மட்டும் தங்கி நிற்கிற நிலை என்று சொல்லுகிறார். இப்ப உங்களுக்கு தெரியும், கனவு நிலை, நனவு நிலையிலே 35 கருவிகள், கனவிலே 25 கருவிகள், பிறகு ஆள் நித்திரையிலே சுளுத்தி என்ற நிலையிலே 3 கருவிகள், மயக்கத்திலே 2 கருவிகள், துரியாதீதம் என்று சொல்லுகிற உயிரடக்கத்திலே ஒரே ஒன்று, ஆத்மா மட்டும், அந்த புருடன் மட்டும் அங்கே நின்று கொண்டு அந்த அன் உயிரை பிடித்து வைத்திருக்கும். பிறகு நீங்கள் இந்த உடம்பை அசைக்கிறதன் மூலம், அதன் மூலமாக அந்த உயிரை ஓட்டலாம் என்பது நம்முடைய அவத்தைகள் 5 நிலை. இப்போ இது இந்த அவத்தை 5க்கும் கீழாவத்தை என்று பெயர். இந்த அவத்தையை நிப்பாட்டுவோமா அல்லது தொடருவோமா? நனவு நிலையிலே உயிர் நெற்றி போட்டிலே நிக்கும். 35 கருவி வேலை செய்யறது. இப்ப எங்களுக்கு எல்லாம் நெற்றி போட்டிலே தான் உயிர் நிக்கிறது. நெற்றி போட்டு என்பது மிக முக்கியமான இடம், அதுலேதான் எங்களுடைய நனவு நிலையிலே உயிர் நிக்கும். அதுலேதான் அந்த, அதான நான் முன்பு சொல்லியிருப்பேன் வகுப்பிலே, இந்த பெண்கள் எல்லாம் நெத்தியிலே பொட்டு வைக்கிற வழக்கம் வந்தது. அந்த இடத்திலே ஒருவர் கூர்மையான தன்மை உள்ளவர் பார்த்து ஒருவரை அந்த ஹிப்னாட்டிசம் மாதிரி வேலைகள் செய்து விடலாம். அதுல நெற்றியிலே போட்டிருந்தால் பெண்களை அப்படி பண்ண முடியாது என்பதற்காகத்தான் அந்த பொட்டு வைக்கிற முறை வந்ததாக சொல்வார். இது ஒரு பகுதி. கனவு நிலையிலே தொண்டையிலே நிற்கும் உயிர், இந்த இடத்துலதான் தொண்டையிலே உயிர் நிற்கும். அதற்கு பிறகு ஆள் நித்திரையிலே நடுநெஞ்சிலே வந்து உயிர் நிற்கும், ஆள் நித்திரையிலே நடுவிலே நிற்கும். அதற்கு பிறகு நான் சொல்லுகிற அந்த துரிய நிலையிலே பொப்புள்ளே வந்து நின்று துரியாதீதத்திலே மூலாதாரத்திலே போய் நிற்கும். இதுதான் இந்த 5 நேரத்திலேயும் உயிர் நிற்கிற இடம், அந்த 5 இடத்திலே உயிர் நிற்கும். இந்த அளவிலே நிறுத்துவோம். ரொம்ப சொன்ன, நான் இப்ப சொல்லி இருக்கிறதுக்கு பெயர் இந்த 5 அவத்தைக்கும் கீழாவத்தை என்று பெயர். உயிர் மேலிருந்து கீழிறங்குகிற நிலை. கீழிறங்குகிற பொழுது என்ன ஆகும் என்றால், உயிரினுடைய அறிவுத்தன்மை குன்றி 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 கடைசியிலே இந்த பாடான நிலை மாதிரி ஒரு மூட நிலைக்கு வந்துவிடும். இதுதான் கீழாவத்தை. இது போலவே மத்தியாவத்தை, மேலாவத்தை என்று இன்னும் 5, 5, 10 அவத்தினர்கள் உள்ளன. அதைவிட ஆரம்பத்திலே ஆன்மா இருந்ததாகிய அந்த பாடான நிலை, ஆணவத்தின் பயப்பட்டு நிற்கிற பாடான நிலை என்றது ஒரு அவத்தி, அதற்கு கேவலாவத்தி என்று பெயர். பிறகு மாயையோடு பொருந்தி வந்து இயங்குகிற பொழுது அதற்கு சகலாவத்தி என்று பெயர். பிறகு இறைவனோடு சேருகிற பொழுது சுத்தாவத்தி, ஆகவே அது ஒரு 3 அவத்தி. கீழாவத்தை 5, மத்தியாவத்தை 5, மேலாவத்தை 5, அப்ப மொத்தம் 15 அவத்தை. இந்த 15ம் இந்த 3ம் சேர்ந்தால் உயிருக்கு ஏற்படக்கூடிய அவத்தைகள் மொத்தம் 18 அவத்தைகள் உண்டு. அதிலே 5 அவத்தை படித்து விட்டோம். இதை பற்றி நினைத்து கொண்டு வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மத்தியாவத்தை என்றால் என்ன, மேலாவத்தை என்றால் என்ன என்று சொல்லுகிறேன். பிறகு இதையெல்லாம் ஏன் இந்த பாட்டிலே எடுத்து சொன்னேன் என்பதை சொல்லுகிறேன். இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்ய.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.